புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உலக மருந்தாளுநர்கள் தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று புதுக்கோட்டை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தின் மருந்தாளுநர் திருமதி ஆர். கலைவாணி அவர்கள் மருந்தாளுநர்களின் மாண்புகள் பற்றிய பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
மேடம் வணக்கம். மேடம்,
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைவாணி, புதுக்கோட்டை அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்துல பார்மசிஸ்டா இருக்கேன். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்துல மருந்தாளுநரா இருக்கேன். நான் என்னோட 24 ஆண்டுகளா அரசு பணியில இருக்கேன். இப்ப மருந்தாளுநர் தினத்தை சம்பந்தமா உங்களுக்கு சில தகவல்கள் சொல்றதுக்காக வந்திருக்கேன்.
மேடம், இப்ப உலக மருந்தாளுநர் தினம் அப்படிங்கிற வேலை, ஒவ்வொரு தினங்களும் ஒவ்வொரு சிறப்பு வாய்ந்தவை, ஒவ்வொரு தகவல்களையும் மக்களிடையே அறிந்து கொள்ளும் விதமாக ஒவ்வொரு தினங்களும் கொண்டாடப்படுகிறது. இதுல இப்ப உலக மருந்தாளுநர்கள் தினம் அப்படிங்கிறது எப்போ இது உருவானது, இதோட சிறப்புகள் என்ன, அதோட இப்ப இந்த வருடத்துக்கான கரு என்ன, இதை பத்தி முதல்ல சொல்லலாமே.
அதாவது உலக சுகாதார நிறுவனத்தோட ஒரு பிரிவு தான் இந்த சர்வதேச மருந்தாளுநர் அமைப்பு. இந்த அமைப்பு மூலமா தான் வருஷம் வருஷம் செப்டம்பர் மாசம் 25 உலக மருந்தாளுநர் தினம் கொண்டாடுறாங்க. இந்த வருஷம் உலக மருந்தாளுநர் தினத்துக்கான தீம் பார்மசிஸ்ட் மீட்டிங் குளோபல் ஹெல்த் நீட்ஸ், அதாவது உலக அளவுல சுகாதார தேவைகளில் மருந்தாளுநர்கள்.
இப்போ மேடம், இப்போ அந்த மருந்தாளர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய பணிகள் என்ன, அதே நேரம் மருந்தாளர்கள் அப்படின்னா யார், இவங்க இவங்களுக்கான சிறப்பு என்ன, எந்த அளவுக்கு இவங்க முக்கியத்துவம் இதெல்லாம் இருக்காங்க.
முதல்ல மருந்து அப்படின்னா மனிதர்களிடத்தில் எந்த பொருள் அல்லது பொருட்களின் கலவை ஒரு நோய்க்கான சிகிச்சையில பயன்படுத்தப்படுதோ அதுதான் மருந்து எனப்படுகிறது. இந்த மருந்தை கொடுக்கறவங்க தான் மருந்தாளுநர். ஆரம்ப காலங்கள்ல டாக்டருக்கு கூட ஒருத்தர் இருப்பாரு. அவர் டாக்டர் சொல்லக்கூடிய மருந்துகளை எடுத்து டாக்டர் கிட்ட கொடுப்பாரு, டாக்டர் தான் நோயாளி கிட்ட கொடுப்பாரு. இப்படிதான் ஆரம்ப காலங்கள்ல இருந்தது. அதுக்கப்புறம் அவங்கள கம்பவுண்டர்னு கூப்பிட்டாங்க, மருந்து கலக்குபவர் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல கம்பவுண்டர்னு கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம்தான் 1950 இதுக்குன்னு ஒரு படிப்பு உருவாக்கணும், இதுக்குன்னு தனியா ஒரு சிலபஸ் வச்சு ஒரு சர்டிபிகேட் கோர்ஸ் உருவாக்கணும்னு சொல்லிதான் திருச்சியில ஒரு மருந்தியல் கல்லூரியில பார்மசூட்டிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிகிரி இன் ஃபார்மசி அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அப்ப டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு வர்றவங்க தான் ஃபார்மசிஸ்ட்னு வந்தாங்க. அவங்க தான் முதல்ல டைரக்டா நோயாளிகளை பார்த்தாங்க. அதுக்கு முன்னாடி ஃபார்மசிஸ்ட் டாக்டர் கிட்டதான் மாத்திரையை கொடுப்பாங்க, டாக்டர் தான் நோயாளி கிட்ட கொடுப்பாங்க. இவங்க படிச்சு முடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நோயாளி கிட்ட டைரக்டா ஃபார்மசிஸ்ட் மாத்திரை கொடுக்கறது, எப்படி சாப்பிடறணுங்கிற முறைய சொல்ற முறையெல்லாம் வந்தது இந்த படிப்புக்கு அப்புறம் தான் வந்துச்சு. இந்த படிப்பு முடிச்சு இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் அப்போதைக்கு முதலமைச்சரா இருந்த அண்ணா அவர்கள் ஒரு பட்டமளிப்பு விழால இவங்க மருந்தெல்லாம் கலந்து கொடுக்கறது இல்ல, இப்ப டைரக்டா மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஏன் இவங்களை கம்பவுண்டர்னு கூப்பிடணும், இவங்களுக்கு மருந்தாளுநர்னு பெயர் வைக்கலான்னு மருந்தாளுநர்னு பெயர் சூட்டியதே அன்றைய நிலையில இருந்த முதலமைச்சர் சி. அண்ணாதுரை அவர்கள் தான். இவங்க இப்ப பார்மசிஸ்ட் அப்படின்னா மாத்திரை மருந்து மட்டும்தான் கொடுப்பாங்களா அப்படின்னா அப்படி கிடையாது. ஹாஸ்பிட்டல்ல பொறுத்த வரைக்கும் பார்மசிஸ்ட் தான் வேக்சினேஷன், அதாவது மருத்துவ துறையில முதுகெலும்பு இம்யூனைசேஷன் தான். இம்யூனைசேஷனுக்குரிய வேக்சினேஷன் ஃபுல்லா ஸ்டோரேஜ் பண்றது, அதோட விவிஎம்னா வேக்சின் வயால் மானிட்டர், அது கெட்டு போற தன்மையில இருக்கா நல்ல நிலைமையில இருக்கா, அதை எந்த குளிர்பதனத்துல வைக்கணும், ஒவ்வொரு வேக்சினையுமே ஒவ்வொரு குளிர்பதனத்துல வைக்கணும், அது எந்த குளிர்பதனத்துல வைக்கணும், எப்படி ஸ்டோரேஜ் பண்ணணும், அது எல்லாமே மருந்தாளுநருக்கு தான் தெரியும். அதே மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல மாத்திரை மட்டும் கொடுக்க போறது கிடையாது, ஊசி மட்டும் போட போறது கிடையாது. அதுல எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் எடுக்கிறாங்க, லேப் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஒரு அரசு மருத்துவமனையா இருந்தாலுமே ஸ்கேன் எடுக்கிறதுக்கு எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கெல்லாம் அவங்க வந்து கவர்மெண்ட்ல லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கணும். அந்த லைசன்ஸ் வாங்குறது, அந்த லைசன்ஸை பராமரிக்கிறது, அந்த லைசன்ஸ் வந்து காலாவதி ஆகாம அதை திரும்ப ரினிவல் பண்றது எல்லாமே வந்து மருந்தாளுநரோட வேலை தான்.
மேடம், இப்போ இந்த மருந்தாளர்கள் அப்படிங்கிற வகையில இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படிப்பு வகை இருக்கு. இந்த மருந்தாளர்கள் அப்படிங்கிற வகையில அவங்களுடைய எந்த துறையை தேர்ந்தெடுத்து எத்தனை வருஷ காலங்கள் இதை படிக்கணும், இதற்கான பின்பற்றக்கூடிய வழிமுறைகள் என்ன?
பேசிக்கா ஒரு ஃபார்மசிஸ்ட் அப்படி மருந்தாளுநர் அப்படின்னம்னா டிப்ளமோ இன் ஃபார்மசி தான் பேசிக்கான குவாலிஃபிகேஷன். ஆனா இதுக்கு மேல பேச்சுலர் இன் ஃபார்மசி இருக்கு, எம்ஃபார்ம் இருக்கு, இதுலயே ஆராய்ச்சி படிப்பான பிஹெச்டி இருக்கு, ஃபார்மசிலே பிஹெச்டி இருக்கு. இப்ப புதுசா ஃபார்ம் டி அப்படிங்கறதையும் கொண்டு வந்திருக்காங்க. டிப்ளமோ இன் ஃபார்மசினா 2 இயர்ஸ், டைரக்டா பிஃபார்ம் படிச்சா 4 இயர்ஸ், அப்புறம் பிஃபார்ம் முடிச்சாதான் நம்ம எம்ஃபார்ம் படிக்க முடியும், அது ஒரு 3 இயர்ஸ், பிஹெச்டி ஒரு 3 இயர்ஸ். இது எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க ஃபார்ம் டி படிக்கணும்னா அது 6 இயர்ஸ். ஃபார்ம்டினா என்னன்னா பிராக்டிஸும் பண்ணலாம் மெடிசனும் கொடுக்கலாம், அதுதான் ஃபார்ம்டியோட ஸ்பெஷாலிட்டி. டிப்ளமோ இன் ஃபார்மசி, டிகிரி இன் ஃபார்மசி, எம் ஃபார்ம், பிஹெச்டி இது எல்லாமே படிச்சா அவங்க வந்து மருந்தாளுநர் மட்டும்தான். ஆனா ஃபார்ம்டி படிச்சோம்னா பிராக்டிஷனர் அண்ட் ஃபார்மசிஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னு சொல்லி வரும் சார்.
மேடம், இப்போ இத்தகைய படிப்புகளை பத்தி விவரமா சொன்னீங்க. அதே நேரத்துல இப்போ இந்த படிப்பு படிச்சு வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து சொந்தமாக ஒரு மெடிக்கல் தூங்கறதுக்கான வழிமுறைகள் என்ன, அல்ல வேற மாற்று முறைகள் ஏதேனும் இருக்கா? இதை பற்றிய இப்போ ஒரு துறையிலையும் ஒரு படிப்பு படிக்கிறாங்க அப்படின்னாங்கன்னா அதற்கான வேலை வாய்ப்புகள் அவங்களுடைய முன்னேற்றத்துக்கான பாதைகள் இருக்கு. இப்போ இதன் சம்பந்தமான வகையில என்ன விதமான ஒரு வழிமுறைகள் இருக்கு?
அதாவது டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு நம்ம கவர்மெண்ட் செக்டருக்கு எம்ஆர்பின்னு இப்போ ஒரு எக்ஸாம் வச்சிருக்காங்க சார். எம்ஆர்பி எக்ஸாம் எழுதி அதன் மூலமா நம்ம கவர்மெண்ட் செக்டருக்கு வரலாம். அதை தவிர நம்ம வந்து மெடிக்கல்ல வந்து நம்ம வேலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. மெடிக்கல்ல இப்ப நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அதை தவிர நம்ம மெடிக்கல் இண்டிவிஜுவலா வைக்கிறதுக்கும் நம்ம வந்து லைசன்ஸ், நம்ம சர்டிபிகேட், ஃபார்மசி கவுன், நம்ம கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபார்மசி கவுன்சில்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ஃபார்மசி கவுன்சில் ஆஃப் இந்தியாவில இருந்து நமக்கு வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் தருவாங்க. அதன் மூலமா நம்ம மெடிக்கல் வைக்கிறதுக்கு கூட நமக்கு எல்லா தகுதிகளும் இருக்கு. நம்ம ஓனா மெடிக்கலும் வச்சுக்கலாம். ஒரு டாக்டரோட அண்டர்டேக்கன்ல, டாக்டரோட டைஅப்ல நம்ம ஒரு மெடிக்கல் வச்சுக்கிட்டோம்னா நல்லா ஷைன் பண்ணலாம். நம்ம வந்து பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சோம்னா இல்ல கவர்மெண்ட் செக்டருக்குள்ள வர்றதுனாலும் வேலைக்கு வரலாம். இதை தவிர நம்ம டி ஃபார்ம் முடிச்சிட்டோம், எம் ஃபார்ம் முடிச்சிட்டோம், பிஹெச்டி முடிச்சிட்டோம்னா காலேஜ்ல ப்ரொஃபஸராகவும் போகலாம். காலேஜ்ல ப்ரொஃபஸராகவும், டி ஃபார்ம் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு காலேஜ்ல ப்ரொஃபஸராகவும் போகலாம் சார். இப்ப டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சுட்டு நம்ம அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மசி கவுன்சில்ல கொடுக்கற ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சு நம்ம அரசுடைமையாக்கப்பட்ட வங்கியில நம்ம லோன் வாங்கிக்கலாம். லோன் வாங்கி லோன் மூலமா கூட நம்ம மெடிக்கல் வைக்கணும்னு விருப்பப்பட்டோம்னா லோன் வாங்கி கூட மெடிக்கல் வச்சுக்கலாம்.
மேடம், இப்போ மருந்தாளர்கள் அப்படிங்கிறத அலோபதி மருந்தாளர்கள் இருக்காங்க. இப்போ அதே நேரத்தில் சித்தாவாக இருக்கட்டும், ஆயுர்வேதா இருக்கட்டும், அந்த மாதிரி உள்ள துறையில் உள்ளவங்க மருந்தாளர்கள் அப்படிங்கிறதுனா இப்போ அவங்களுக்கும் இந்த அலோபதி உள்ள மருந்தாளர்களுக்கும் உள்ள வேறுபாடுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, இல்லை அவங்களுக்கான படிப்பு முறைகள் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா, என்ன அதற்கான ஒரு வித்தியாசங்கள்?
அலோபதி ஃபார்மசிஸ்ட், சித்தா ஃபார்மசிஸ்ட், ஆயுர்வேத ஃபார்மசிஸ்ட் எல்லாத்துலேயும் படிப்புல கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கு. ஆனா டியூரேஷன் ஒன்னே தான், படிப்பு பேரும் ஒண்ணுதான். டிப்ளமோ இன் ஃபார்மசி தான் சித்தா, டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா, டிப்ளமோ இன் ஃபார்மசி ஆயுர்வேதா, டிப்ளமோ இன் ஃபார்மசி அலோபதி, இந்த டிஃபரன்ஷியேட் தான் இருக்கே ஒழிய 2 இயர்ஸ் கோர்ஸ் தான் அதுவும். அதுல வந்து படிப்புல வித்தியாசங்கள் இருக்கலாம், மத்தபடி கவர்மெண்ட் சர்வீஸ்ல இவங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது சார். அதே டியூட்டி டைம் தான், அதே ஸ்கேல் ஆஃப் பே தான், அதே சேலரி தான். அரசு மருத்துவமனையில டிப்ளமோ இன் ஃபார்மசி அலோபதி முடிச்ச மாதிரியே டிப்ளமோ இன் ஃபார்மசி சித்தா முடிச்சவங்களும் வேலைக்கு போகலாம். பிரைவேட்டா சித்தா மெடிக்கல் வைக்கணும்னு நினைச்சாலும் வச்சுக்கலாம். அலோபதிக்கு என்ன ரூல்ஸோ அதே ரூல்ஸ் தான். அவங்களுக்கும் வங்கியில கடன் கொடுப்பாங்க, வங்கியில கடன் வாங்கி அவங்க மெடிக்கல் வச்சுக்கலாம். அலோபதிக்கும் சித்தாவுக்கும் படிப்புல சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கே ஒழிய நமக்கு சர்வீஸ்க்கு வர்றதுல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது சார்.
மேடம், இப்போ வந்து மருத்துவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களுடைய சிகிச்சை முறைகள் எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அவங்களுக்கு வந்து மருந்தாளுநர்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்களா இருக்காங்க? இப்போ செவிலியர்கள் மருத்துவர்களுக்கு மிக ஒரு முக்கியமான வகைகள்ல வந்து செயல்படக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த வகையில வந்து இப்போ மருந்தாளுநர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவங்களா இருக்காங்க மேடம்?
அதாவது மருத்துவமனையில மருந்தாளுநர்கள் தான் வந்து மருத்துவருக்கு பக்கபலமா இருக்கக்கூடியவங்க. அதை எப்படி சொல்லணும்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஃபுல்லாவே வந்து மருந்தாளுநர்கள் தான் பண்ணுவாங்க. இப்ப நர்சிங் அப்படிங்கிறவங்க வந்து பேஷண்ட்டுக்கு தான் ரிலேட்டடா இருப்பாங்க. இவங்க ஃபார்மசிஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்றது, அதாவது டாக்டர் அட்டண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், அதுக்கு வந்து இவங்க சப்போர்ட் பண்றது, மற்றபடி ரெக்கார்டு ரிஜிஸ்டர்ஸ் ரிப்போர்ட்டு எல்லாமே வந்து ஃபார்மசிஸ்ட் தான் சார் பண்ணுவாங்க. டாக்டருக்கு வந்து ஒரு கை மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் ஃபார்மசிஸ்ட். ஆதி காலத்துல வந்து திருவள்ளுவரே வந்து மருந்தாளுநரை பத்தி அவர் தம் குரல்ல ஒன்னு சொல்லியிருக்காரு. அந்த குரலை வந்து நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். உற்றான் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து. அதாவது நோயாளர் நோய் தீர்க்கும் மருத்துவர், நோய் தீர்க்கும் மருந்து, மருந்தை வழங்குபவர் என நான்கு பகுதியை உடையது மருத்துவத்துறை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் சொல்லும் போதே மருந்து கொடுப்பவர் அப்படின்னு சொல்லி ஃபார்மசிஸ்டையும் அதுல இன்க்ளூட் பண்ணி தான் சொல்லியிருக்காரு. அந்த ஃபார்மசி வேலை பாக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன்.
உலக மருந்தாளர்கள் தினமான இன்று மருந்தாளர்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள், அதே நேரத்துல மருத்துவர்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு பயன்படக்கூடியவங்களாகவும் இருக்காங்க, மக்களுக்கும் எந்த அளவுக்கு ஒரு செயல்பாடுகள் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கு அப்படிங்கிற பல தகவல்களையும் விரிவான வகையில் எடுத்துக்கூறியமைக்கு புதுகை பண்பலை மற்றும் நேயர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேடம்.
செவிலியர்கள் எப்படி மருத்துவருக்கு உறுதுணையா இருக்காங்களோ அதே மாதிரிதான், அதே அளவுக்கு மருந்தாளுநரும் மருத்துவருக்கு உறுதுணையா இருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டல்லன்னு பாத்தீங்கன்னா செவிலியர் மருந்தாளுநர் மருத்துவர் மூவரும் சேர்ந்து செயல்பட்டு தான் ஒரு நல்ல முறையில நோயாளர்களுக்கு குணப்படுத்துற பணியில இருக்காங்க. இத்தகைய மூவரும் இணைந்து மக்களின் நலன் காக்க பணியில் இருப்பதில் பெருமிதம் கொள்கிறோம். மருந்தாளுநர் தினத்தன்று மருந்தாளுநர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொண்ட அனைத்து நேயர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நேர்களே, இதுவரை மருந்தாளுநர்களின் மாண்புகள் பற்றிய அருமையான தகவல்களை வழங்கிய திருமதி ஆர். கலைவாணி அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய புலன இலக்க எண்கள் 63800709509 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இதுபோன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.